அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமீலா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் புதுடெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக டெல்லியில் உள்ள தமிழக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறித்த செய்தி, நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் வேளையில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்று வேலை அளிக்கவில்லை என தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு,
ஒரு வெளிப்படையான அறிக்கை என்பது இதுவரை டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிடல. இந்த தொழிலாளர்களை மாற்றிடம் பார்க்க சொல்லியிருக்கு. மாற்றிடம் ஒருவேளை 15 கிடைக்கவில்லை என்ன அலுவலகத்தில் வந்து
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் மாலதி. அடைமழையினால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவின் மொகாவா நகரில் சனிக்கிழமையன்று சேறு மற்றும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போன 100 மேற்பட்டவர்களை கண்டுபிடிக்கும் முயற்சிகளில் அவசரகால குழுக்கள் கவனம் செலுத்துகின்றன. வீடுகளின் இடிபாடுகளின் கீழ் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் முயற்சியில் இராணுவமும் வான்படையும் ஈடுபட்டுள்ளன. 230 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக கொலம்பிய செஞ்சிலுவை சங்கம் தெரிவிக்கின்றது. நகரின் பெரும்பான்மையான பகுதிகளில் மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு இல்லாத நிலையில் பல இடங்களில் கடுமையான உணவு தட்டுப்பாடும் நிலவுகிறது. ரஷ்ய அரசின் ஊழல்களுக்கு எதிராக மாஸ்கோவில் இன்று போராட்டம் நடத்தியவர்களில் குறைந்தது 40 காவல்துறையினர் கைது செய்தனர். பொது ஒழுங்கை மீறியதற்காக இவர்கள் காவலில் எடுக்கப்பட்டதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் பலர் சிறுவர்கள். கடந்த வார இறுதியில் மாஸ்கோ மற்றும் பல ரஷ்ய நகரங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் ஒப்பிடும்போது இந்த போராட்டம் மிகவும் சிறியது. கடந்த ஞாயிறன்று நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையின் உத்தரவை மீறியதற்காக 15 சிறை தண்டனை அனுபவித்து வரும் எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நாவல்னிக்கு இன்றைய நிகழ்வுகளை பற்றிய எந்த தகவல்களும் தெரியாது என்று அவரது செய்தி தொடர்பாளனி கூறுகிறார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் சூஃபி புனித தலத்தின் பாதுகாப்பாளர் ஒருவர் குறைந்தது 20 கொலை செய்தது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். கொலை குற்றத்தை ஒப்புக்கொண்ட 50 அப்துல் வாஹித் மனநலம் குன்றியவராக காணப்படுவதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் தன்னை கொல்ல முயன்றதாக அப்துல் வாஹித் காவல்துறையினரிடம் கூறியிருக்கிறார். சர்கோட்டா நகரின் அருகில் நடந்த இந்த சம்பவம் உள்ளூர்வாசிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈராக்கில் கிர்குக் மாகாணத்தில் அரசு கட்டிடங்களில் இருந்து குர்துக்களுக்கான கொடியை அகற்ற வேண்டும் என்ற நாடாளுமன்றத்தின் முடிவை மாகாண உயரதிகாரி ஒருவர் நிராகரித்தார். ஈராக்கின் கொடியை மட்டுமே பறக்கவிட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் சனிக்கிழமையன்று வாக்கெடுப்பில் தீர்மானிக்கப்பட்டது. இது இடையூறு ஏற்படுத்தும் நடவடிக்கை என்றும் குர்து இன கொடிகள் தொடர்ந்து ஏற்றப்படும் என்றும் கிர்குக் மாகாண கவுன்சில் தலைவர் ரிப்வர் தாலாபானி தெரிவித்தார். நீண்டகாலமாக கொந்தளிப்பான சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் பகுதிகளில் முக்கியமான கிர்குக் பகுதியில் கடந்த வாரம் கொடி ஏற்றும்போது குர்து இனக்கொடி முதலில் ஏற்றப்பட்டது. செங்கடலில் இருக்கும் 2 தீவுகளை சவுதி அரேபியாவிற்கு கொடிவும் கொடுக்கும் முடிவுக்கான தடையை எகிப்து நாட்டு நீதிமன்றம் ஒன்று நிராகரித்துவிட்டது. மனிதர்கள் வாழாத 2 தீவுகளை ஒப்படைப்பதாக எகிப்து அதிபர் அப்துல் ஃபட்டா அல் சிசி கடந்த ஆண்டு அறிவித்தபோது ஏற்பட்ட சர்ச்சைகளை நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு மீண்டும் ஏற்படுத்தலாம். 3 முன்பு 300 மேற்பட்டோர் உயிரிழந்த சியோல் படகு விபத்து நிகழ்ந்த கடற்கரை பகுதியில் தேடுதல் பணிகளை மேற்கொள்ளப் போவதாக தென்கொரிய அதிகாரிகள் கூறுகின்றனர். அந்த படகில் பயணித்தவர்களில் பெரும்பான்மையோர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள்.
நேயர்கள் கேட்டது செய்தி அறிக்கை, தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். டெல்லியில் விவசாயிகள் கடன் தள்ளுபடி கோரி போராட்டம் நடத்தி வரும் வேளையில் அவர்களுக்கு ஆதரவாக டெல்லியில் உள்ள தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான செய்தி தொகுப்பை தருகிறார் மரியம் மைக்கேல்.
புதுடெல்லியில் கடந்த 20 வறட்சி நிவாரணம் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி கோரி போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக டெல்லியைச் சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று பேரணி நடத்தியுள்ளார்கள். கனாட் பிளேஸ் பகுதியில் துவங்கிய இந்த பேரணி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் ஜந்தர் மந்தர் பகுதி வரை சென்றடைந்து அங்கு விவசாயிகளுடன் இணைந்து போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். பெண்கள் பலர் தங்களது குடும்பத்தினருடன் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளின் போராட்டத்திற்கு பதிலளிக்க வேண்டும் என தமிழ், ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் கோஷங்களை எழுப்பினார்கள். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தல் உட்பட பல விடயங்களில் மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று போராட்டத்தில் பங்கேற்ற இளைஞர்கள் தெரிவித்தனர்.
1974 காவிரி மைசூர் மாகாணத்துக்கும் மெட்ராஸ் மாகாணத்துக்கும் இடையான ஒப்பந்தம் முடிவு பெற்றது. அன்றிலிருந்து இன்று வரை எங்கள் உரிமை பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 43 நாங்களும் உரிமைக்காக போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இதுவரை எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் அவர்கள் மதிக்கவில்லை. கர்நாடக அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய விதியும் மதிக்கிறது கிடையாது. போரோட கிரிமினல் அவார்டையும் அவங்க மதிக்கிறது கிடையாது. நாங்கள் யார்கிட்ட போய் தண்ணி கேட்கறது? உச்சபட்ச அதிகாரம் கொண்டு மத்திய அரசு முறையிட்டு விட்டோம், உச்சநீதிமன்றத்திலும் முறையிட்டு விட்டோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அதனால் தூங்கிக் கொண்டிருக்கும் மத்திய அரசாங்கத்தை விழித்தர செய்யவே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது
என்று போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் தெரிவித்தார். பல விதங்களில் போராட்டம் நடத்திய பிறகும் மத்திய மாநில அரசுகள் எந்த விதத்திலும் தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்றாலும் இளைஞர்களின் ஆதரவு தங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
இங்கே நம்ம தமிழர்கள் மற்றும் டெல்லி வாழ் மக்கள் அனைவரும், அனைத்து தமிழர், ஹிந்தி பேசுகிறவங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்க எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளவு பெரிய பேரணியை நடத்தி எங்களை ஊக்குவிக்கிற வகையில், இந்த அரசாங்கத்தை இரண்டு அரசாங்கத்தை திரும்பி பார்க்க வைக்கிற வகையில் எங்களை வந்து இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி எங்களுக்கு ஆதரவாக தெரிவிச்சிருக்காங்க
என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயி ஒருவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாளும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் இன்று தலையில் பாதி மொட்டை அடித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள்.
மரியமைக்கல் வழங்கிய தொகுப்பு அது. அடுத்ததாக, April 12 நடைபெறவுள்ள RK Nagar தொகுதியில் அனைத்து கட்சியினரும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
இந்தி மொழியை திமுக எதிர்க்கவில்லை என்றும் இந்தி திணிப்பை தான் எதிர்ப்பதாகவும் அக்கட்சியின் செயல் தலைவரும் தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான MK Stalin கூறியுள்ளார். சென்னை RK Nagar தொகுதியில் உள்ள திமுக தலைமை தேர்தல் பணிமனையில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளும் முன்பாக அப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் MK Stalin பேசினார். அப்போது RK Nagar தொகுதியில் 200 முன்னால் நடந்த திமுக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டிலே மிக விரைவிலேயே ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் அது அமைந்தது என்றார். மத்தியில் மதவாத ஆட்சி நடப்பதாக குற்றம் சாட்டிய MK Stalin, இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் இந்தி திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்றும் குறிப்பிட்டார். அதே சமயம் இன்று ஞாயிற்றுக்கிழமை TTV தினகரனின் அதிமுக அம்மா அணியினருக்கு ஆதரவாக RK Nagar தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தமிழக அமைச்சர் உதயகுமார் 57,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என அளிக்கப்பட்ட வாக்குறுதி குறித்து உரையாற்றினார். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அடிப்படையில் தான் 57,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்கிற திட்டத்தை மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்ததாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்திலும் கூட O Panneerselvam அணியினர் சந்தேகம் எழுப்புவது வேடிக்கையானது என்றும் உதயகுமார் விமர்சனம் செய்தார்.
நேற்று வரைக்கும் அவர்கள் நம்மோடுதான் இருந்தார்கள். 57,000 மனுக்கள் வீடுகளுக்காக பெறப்பட்டது என்பதை அவர்கள் நன்றாக அறிவார்கள். அதற்காக இடம் தேர்வு செய்ய வேண்டும் என்று புரட்சித் தலைவர் இதயதிமு அம்மா அவர்கள் ஆணையிட்டு அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் நன்றாக அறிவார்கள். அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து துறை வாரியாக அந்த திட்டங்களை மேற்கொள்வதற்கு அம்மா அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அவர்கள் நன்றாக அறிவார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் நிற்பதிலே சந்தேகம், நடப்பதிலே சந்தேகம், பார்ப்பதிலே சந்தேகம், எல்லாவற்றிலும் சந்தேகம்
என்றார் தமிழக அமைச்சர் உதயகுமார். இதற்கிடையே சென்னை RK Nagar தொகுதியில் அரசு வாகனங்களை பயன்படுத்தி TTV தினகரனின் அதிமுக அம்மா அணியினர் வாக்காளர்களுக்கு குத்து வழக்கு, பட்டுப்புடவை போன்ற பரிசு பொருட்களை விநியோகிப்பதாக MGR அம்மா தீபா பேரவையின் செய்தி தொடர்பாளர் பசும்பொன் பாண்டியன் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி பிரவீன் நாயரிடம் புகார் மனு அளித்த பசும்பொன் பாண்டியன் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி தொடர் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். முன்னதாக O Panneerselvam அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் வேட்பாளரான மதுசூதனன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது தமிழக மக்களின் பெருவாரியான ஆதரவு எங்கள் அணிக்குதான் உள்ளது என்று கூறி RK Nagar தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிய தொகுப்பு அது. அடுத்ததாக, நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடப்படும் நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு வரும் வேளையில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்று வேலை அளிக்கவில்லை என தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் திருச்செல்வத்திடம் கேட்டேன்.
உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 1st முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் கடைகள் நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த மூடப்பட்ட கடைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு தொடர்பணி வழங்குவதிலே எந்தவித நடவடிக்கையும் அரசு தரப்பிலும் இல்லை, டாஸ்மாக் நிறுவனத்திலும் இல்லை. தற்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அமலாக்குறோம்ன்ற பெயரிலே நெடுஞ்சாலைகளில் செயல்பட்டு வந்த கடைகள் மூடப்பட்டிருக்கிறத தவிர அந்த கடைகளில் உள்ள சரக்குகள் அத்தனையும் அதே கடைக்குள்ளே தொடர்ந்து இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. மாற்று இடம் பார்த்து இந்த கடைகளில் உள்ள சரக்குகளை கொண்டு செல்வதற்கான ஏற்பாட்டை தான் டாஸ்மாக் நிர்வாகம் செய்து வருகிறது. இந்த கடையில பணியாற்றக்கூடிய ஊழியர்களை உங்களுக்கு வேலை தொடர்ந்து வேண்டும் என்றால் மாற்று இடத்தை பாருங்கள் என்று பொறுப்பை ஊழியர்கள் மத்தியிலே சுமத்தியிருக்கிறது.
அதாவது அந்த கடைகள்ல வந்து வேலை செய்யற பணியாளர்களை மாற்று இடத்தை தேடும்படி சொல்லிருக்காங்களா? அது எப்படி சாத்தியமாகும்?
அரசு அரசு நிறுவனம் அரசு அது தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக் கொள்ளாமல் இந்த ஊழியர்கள் செய்து தற்போது நிர்பந்தம் செலுத்தி வருகிறார். உங்களுக்கு மீண்டும் தொடர்ந்து வேலை வேண்டும் என்றால் மாற்று கடையை நீங்களே வந்து பார்த்து பேசி இடமாற்றம் செய்து கொள்ளுங்கள் என்று ஊழியர்களை நிர்வாகம் நிர்பந்தம் செய்து வருகிறது.
அரசாங்கம் வந்துட்டு இதுக்கு இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது முன்னறிவிப்புகள் ஏதாவது கொடுத்தாங்களா? இந்தந்த கடைகள் மூடப்படணும், எவ்வளவு கடைகள் மூடப்படும்னு அதிகாரப்பூர்வமான தகவல் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்குதா? எத்தனை பணியாளர்கள் வந்து வேற பணிக்கு அமர்த்தப்படுவாங்கன்ற மாதிரி தகவல் ஏதாவது இப்ப வரைக்கும் தெரியுமா?
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டிசம்பர் 15th வந்தது. அப்போது நாங்கள் தொழிற்சங்கம் நிர்வாகத்திடம் அரசாங்கத்திடம் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறேன், நீங்கள் எத்தனை கடைகள் மூடப்போறீர்கள், இதில் பணியாற்றக்கூடிய ஊழலுக்கு தொடர்பணை குறித்தான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருந்தோம். இப்போ என்னன்னா நிர்வாக தரப்புல வெளிப்படை தன்மை இல்லை. இப்போ தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் மாநில நெடுஞ்சாலை பகுதியில் செயல்படக்கூடிய கடைகள் என்று வகைப்படுத்தி ஒரு வெளிப்படையான அறிக்கை என்பது இதுவரை டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிடல. இந்த தொழிலாளர்களை மாற்றிடம் பார்க்க சொல்லியிருக்கு. மாற்றிடம் ஒருவேளை 15 நாட்களுக்கு கிடைக்கவில்லைன்னா அலுவலகத்தில் வந்து இந்த சரக்குகளை தளவாட பொருட்களை எடுத்து வந்து ஒப்படைங்க என்று சொல்லியிருக்கிறது. அதுவரை இந்த தொழிலாளர்கள் அந்த கடையினுடைய காவல் படையை செய்ய வேண்டும் என்று நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கு. இடையில இந்த 15 நாட்களில் டாஸ்மாக் கடைகள் திருட்டு வேறு சம்பவம் நடந்தால் அது ஏற்படக்கூடிய இழப்புகளையும் இந்த ஊழியர்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. நிர்வாகம் அதை பொறுப்பாக்கி அவர்களிடம் வசூலிக்கக்கூடிய நிலைமையும் உருவாகி இருக்குது.
டாஸ்மாக் சங்க பொதுச் செயலாளர் திருச்செல்வம், இந்த விவரம் தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகளை தொடர்பு கொள்ள பல முறை முயற்சி செய்ய போதும் யாரிடமும் பதில் கிடைக்கவில்லை. அடுத்ததாக ஒரு இந்திய குறிப்பு. இந்தியாவில் ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டிருக்கும் நாட்டின் மிக நீண்ட சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைத்தார். இந்தியாவின் சாலை போக்குவரத்தில் திருப்பு முனையாக கருதப்படும் இந்த சுரங்கப்பாதை குறித்த சிறப்பு அம்சங்கள் என்னவென்று கேட்கலாம். சொனானி நஸ்ரி இடையிலான 41 கிலோமீட்டர் தூரம் இந்த சுரங்கப்பாதையால் இனி 10.9 கிலோமீட்டராக குறைந்துவிடும் என்கிறார் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங். 9.2 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சுரங்கப்பாதை பனி மற்றும் மழை காலத்திலும் செயல்படக்கூடியது. 4.27 லட்சம் ரூபாய் அளவிலான எரிபொருள் என்ற விதத்தில் ஆண்டுதோறும் 99 கோடி ரூபாய் மதிப்பிலான எரிபொருள் இதனால் சேமிக்கப்படும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முதுகெலும்பாக இருக்கும் என்று வர்ணிக்கப்படும் இந்த சுரங்கப்பாதை மாநிலத்தின் வருவாயை பெருக்கும், சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்றும் தெரிய வந்துள்ளது. சுரங்கப்பாதை முழுமைக்கும் காற்றோட்டம் கிடைக்குமாறு குறுக்கு காற்றோட்ட வசதியுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இந்த வசதிகளுடன் அமைக்கப்படும் முதல் சுரங்கப்பாதை இதுதான். உலகளவில் 6வது என்று கூறப்படுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ரஷ்ய அரசின் ஊழல்களுக்கு எதிராக மாஸ்கோவில் இன்று போராட்டம் நடத்தியவர்களில் குறைந்தது 40 பேரை காவல்துறை கைது செய்தது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் சூஃபி புனித தலத்தின் பாதுகாப்பாளர் ஒருவர் குறைந்தது 20 பேரை கொலை செய்தது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டார். செங்கடலில் இருக்கும் 2 தீவுகளை சவுதி அரேபியாவிற்கு கொடுக்கும் முடிவுக்கான தடையை எகிப்து நாட்டு நீதிமன்றம் ஒன்று நிராகரித்துவிட்டது. ஈராக்கில் கிர்குக் மாகாணத்தில் அரசு கட்டிடங்களில் இருந்து குர்துகளுக்கான கொடியை அகற்ற வேண்டும் என்ற நாடாளுமன்றத்தின் முடிவை மாகாண உயரதிகாரி ஒருவர் நிராகரித்தார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சியோல் படகு விபத்து நிகழ்ந்த பகுதியில் தேடுதல் பணிகளை மேற்கொள்ளப் போவதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்தனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.